அன்றைய நாள் ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள். இந்த ஆடி திங்கள் பதினெட்டை அன்றைய முன்னோர்கள், அன்றைய தமிழர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடினார்கள். இன்று நாம் எப்படி பொங்கலை விமர்சையாக கொண்டாடுகிறோமோ, தமிழர்களுடைய பண்பாடாக பார்க்கிறோமோ, அதே போல் அன்றைய காலகட்டங்களில் ஆடி பதினெட்டாம் நாளும் விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு திருநாள் அன்று ஒரு வாலிபன் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறான். அவன் பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த பாதை வீர நாராயண ஏரி கரை. இந்த வீர நாராயண ஏரிதான் இன்று வீராணம் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஏரிக்கென்று பல சிறப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக அந்த ஏரியை வெட்டியவர்கள் சோழர்கள். அதிலும் குறிப்பான ஒருவர் தான் சோழர் ராஜாதித்தர். இவர் முதலாம் பராந்தக சோழனுடைய பட்டத்து இளவரசர். இவர் தக்கோல போரில் இறந்து விட்டார். ராஜாதித்தருடைய அந்த இறப்பை சோழ வரலாற்றில் சிறப்பாக எங்கும் குறிப்பிடவில்லை. இவருடைய ஆட்சிக்கு பிறகுதான் சோழ பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி கண்டது. சொல்ல போனால் சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் ராஷ்டிரகூடர்களுக்கு வரி செலுத்தும் மன்னர்களாக பிற்கால மன்னர்கள் ஆக்கப்பட்டதில் இவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு இருக்கிறது. அதனால் இவருடைய வரலாறு சோழ பேரரசில் சிறப்பாக இருப்பதில்லை. இருந்தாலும் இவருடைய ஒரு செயல் அன்று முதல் இன்று வரை காலங்கள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி கரிகால சோழன் கல்லணையை கட்டினானோ, அதே போல் இந்த ராஜாதித்தர் காலத்தில் தான் வீரநாராயண ஏரி வெட்டப்பட்டது. வீரநாராயணன் என்பது முதலாம் ஆதித்த சோழனுடைய இயற்பெயர். அந்த பெயரில் தான் இந்த மிகப்பெரிய ஏரியை அவர் உருவாக்கினார். அதை ஏரி என்று சொல்வதை விட நாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு குட்டி கடல் என்று சொல்லலாம். அவ்வளவு பிரம்மாண்டமானது அது. இப்படி பல வரலாற்றை தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற அந்த வீரநாராயண ஏரியின் கரையில் தான், குதிரையில் தான் அந்த இளைஞன் பயணித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வாணர் குலத்தை சேர்ந்தவன் இவன். வீரநாராயண ஏரியின் அழகை ரசித்தவாறு, சோழ நாட்டின் அந்த அழகை ரசித்தவாறு, முக்கியமாக ஆடி பதினெட்டாம் திருநாளை அன்றைய கால தமிழர்கள் கொண்டாடியதை பார்த்து கொண்டே அந்த ஏரி கரையில் குதிரையில் சென்று கொண்டிருந்தான். அந்த ஏரிக்கு கிட்டத்தட்ட 74 கணவாய்கள் உண்டு. அதை அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆக அந்த ஒவ்வொரு கணவாய்களையும் எண்ணிக்கொண்டே அவன் அந்த குதிரையில் பயணித்துக் கொண்டிருந்தான். ஒரு பக்கம் இந்த பிரம்மாண்ட ஏரியை ரசித்தவாறு இருந்தான். சிறிது நேரம் கழித்து சோழ நாட்டு பெண்களை ரசித்துக் கொண்டே சென்றான். அந்த பயணத்தில் அந்த ஏரியின் பிரம்மாண்டத்தை ரசித்தான். சோழர்கள் காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை ரசித்தான். சோழர்குல பெண்களை ரசித்தான். எவ்வளவு அதிசயமானவர்கள் இந்த சோழகுலத்து மன்னர்கள் என்று நினைத்தவாறே பயணித்துக் கொண்டிருந்தான். சோழ மக்கள் பாடிய பல பாடல்கள் சோழ மன்னர்களுடைய பெருமையை இந்த உலகுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தது. 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணமாக அணிந்திருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை அந்த பெண்கள் பாடினார்கள். பின்பு அவருடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை பாராட்டினார்கள். பின்பு அவருடைய மகனான பராந்தக சோழன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்திற்கும் சென்று வெற்றி கொடி நாட்டிய அவருடைய மெய்கீர்த்தியை உற்சாகமாக பாடினார்கள். இதையெல்லாம் கேட்டவாறு ரசித்தவாறு வந்தியத்தேவன் குதிரையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீரநாராயண ஏரி ஓரத்தில் தென்மேற்கு திசையில் வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்டு 7-8 பெரிய ஓடங்கள் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து அவன் கொஞ்சம் திகைப்போடு நின்று கொண்டிருந்தான். அந்த ஓடத்தில் கூரிய ஆயுத ஏந்திய மிகப்பெரிய வீரர்கள் இருந்தார்கள். அந்த வீரர்கள் ஏரிக்கு வந்து அங்கிருந்த மக்களை விரட்டினார்கள். அப்பொழுது வந்தியத்தேவனுடைய மனதில், யார் இந்த வீரர்கள், பின்னால் வருகின்ற பாய் விரித்த படகுகள் யாருடையது, எங்கிருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த படகு நெருங்க நெருங்க அவனுடைய கண்களுக்கு ஒரு பனைமரத்தை தாங்கிய கொடி தெரிந்தது. அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான், பனைமர கொடியை தாங்கி வந்த அந்த ஓடங்கள் எல்லாம் பழுவேட்டையர்களுடையது என்று. இந்த பழுவேட்டையர்கள் பற்றி வந்தியத்தேவன் பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறான். தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரை அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர் இருவருமே மிகவும் பிரபலமானவர்கள். உறையூருக்கு பக்கத்தில் வடக்காவேரியின் வடக்கரையில் உள்ள பழுவூர் தான் அவர்களுடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்தில் இருந்தே பழுவேட்டரையர்கள் குலம் வீர குலமாக இருந்திருக்கிறது. இவர்கள் சோழ மன்னருடைய குடும்பத்திற்கு பல தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய வீர புகழ் சோழர்களுக்கு பிடித்திருந்தது. அதனால் தான் தனிக்கொடி போட்டுக் கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு அங்கே உரிமையும் இருந்தது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பல சிற்றரசர்கள் தங்களுக்கு என்று ஒரு கொடியை சோழர்களுக்கு பயந்து உருவாக்காமல் இருந்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர்கள் அவர்களுக்கென்று பனைமரத்துடன் கூடிய ஒரு கொடியை பயன்படுத்தினார்கள். அதையெல்லாம் அவன் நினைத்து கொண்டு அவன் அந்த கரையை பார்க்கும் பொழுது அதில் அவன் பழுவேட்டரையரை பார்த்தான். கிட்டத்தட்ட அவருக்கு 50 வயதுக்கு மேலாகிவிட்டது. இப்பொழுது அவர் போர்க்களங்களுக்கு செல்வதில்லை, ஆனால் சோழ நாட்டு அரசாங்கத்தில் உயரிய பதவியில் இருந்தார். சொல்ல போனால் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி தானியாதிகாரியே அவர்தான். இன்னும் சொல்ல போனால் அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி வரியை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது. எந்த ஒரு சிறிய அரசரையும் கோட்டை தலைவரையும் மிகப்பெரிய ஆட்களிடத்தில் கூட இந்த ஆண்டு இவ்வளவு வரி நீங்கள் தர வேண்டும் என்று கட்டளையிட்டு அதை வசூலிக்கும் உரிமை கூட அவருக்கு இருந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சுந்தர சோழ மகாராஜாவிற்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த சமயத்தில் வலிமை மிக்கவராக பழுவேட்டரையர் இருந்தார். அவரை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு பிரமிப்பாக இருந்தது. கூடவே அவன் எதற்காக இவ்வளவு தூரம் பயணித்து இங்கே வந்திருக்கிறான் என்கின்ற நினைப்பும் அவனுக்கு வந்தது. ஆம், காஞ்சி நகரில் புத்தம் புதிய பொன் மாளிகையில் இருந்த இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய ஒரு அந்தரங்க செய்தியை தான் வந்தியத்தேவன் வாங்கிக் கொண்டு சோழ நாட்டுக்குள்ளே வந்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனிடம் ஆதித்த கரிகாலர் 2 ஓலைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று அவருடைய தந்தையான சுந்தர சோழருக்கு கொடுக்க வேண்டிய ஓலை, மற்றொன்று அவருடைய சகோதரியான குந்தவையிடம் கொடுக்க வேண்டிய ஓலை. இந்த 2 ஓலைகளையும் அவர் தந்துவிட்டு, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் என்னிடம் இருந்துதான் இந்த ஓலையை நீ கொண்டு போவதாக யாருக்கும் தெரியக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை விதித்துதான் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனிடம் அந்த வேலையை ஒப்படைத்தார். ஆக நீ யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக நீ என்னுடைய ஆள்தான் என்பதும் யாருக்கும் தெரியக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையோடுதான் ஆதித்த கரிகாலர் சோழ நாட்டிற்கு அவர் அனுப்பி வைத்தான். அதையெல்லாம் அவன் மனதில் வர பழுவேட்டரையரை நேரில் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலை அடக்கிக் கொண்டு குதிரையை தட்டி வேகமாக கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையை நோக்கி அவன் செலுத்தினான். இந்த காலகட்டத்தில் பழையாறை நகர்தான் சோழ நாட்டுடைய தலைநகரமாக இருந்தது. அந்த அழகையெல்லாம் இவன் ரசித்தவாறே வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அங்கு பலமான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதனால் அந்த கூட்டத்திற்கு வெளியே சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்படுகிறது என்பதை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே 3 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் கட்டையாக குட்டையாக வைரம் பாய்ந்த உடம்போடு இருந்தான், இவர்தான் ஆழ்வார்க்கடியான். இன்னொருவர் உடம்பெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர். 3வது மனிதர் மொட்டை தலையுடன் காவி ஆடை அணிந்தவர். இவர் வைஷ்ணவரும் இல்லை, சைவரும் இல்லை, இரண்டையும் கடந்தவரான அத்வைத வேதாந்தியாக இருந்தார். அந்த மூவருக்குள்ளே யாருடைய கடவுள் பெரிய கடவுள் என்கின்ற ஒரு சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதை மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இதில் இந்த ஆழ்வார்க்கடியான் என்பவர் அவருடைய கடவுளான விஷ்ணு பகவான் தான் பெரியவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். இவருடைய சண்டையெல்லாம் வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, இது ஒரு மூடத்தனமான சண்டை என்று புரிந்து கொண்ட அவன் இந்த ஆழ்வார்க்கடியான் போட்ட சண்டையில் கிட்டத்தட்ட அடிக்கவே சென்று விட்டார். அப்பொழுது அந்த 3வது நபர் அங்கிருந்து ஓடிவிட்டார். மற்ற 2 பேருக்கும் சண்டை வலுத்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் கூட்டத்திற்குள்ளே வந்து, சிவனும் திருமாலும் ஒரே சமமானவர்கள் தான், சொல்ல போனால் அறியும் சிவனும் ஒன்னு, அறியாதவர் வாயிலே மண்ணு என்று வந்தியத்தேவன் சொன்னான். அதை கேட்டதும் கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வந்தியத்தேவனை உற்சாகமாக பார்த்தார்கள். இதை கேட்ட அந்த ஆழ்வார்க்கடியானுக்கு கோபம்தான் வந்தது. வந்தியத்தேவனிடம் சண்டையை பிடிக்கலாம் என்று ஆவேசமாக அவரை ஒரு குரல் தடுத்தது. சூராதி சூரர் வீர பிரதாபர் மார பாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேலுடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விடுபுண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டாரநாயகர், இறை விதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார், பராக் பராக், வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் அங்கே ஒருவன் கத்திக் கொண்டிருந்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவருமே சாலையின் இருபுறத்திற்கு சென்றார்கள். யானை மீது வருவது பழுவேட்டரையர் என்று தெரிந்து கொண்டதும் அவனும் ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது யானைக்கு பின்னால் ஒரு பட்டு திரையினால் மூடப்பட்ட சீவகை ஒன்று வந்தது. அதற்குள் யாரோ இருப்பது போன்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு அழகிய கை வெளியே வந்து அந்த திரையை துறந்து மீண்டும் வேகமாக சாற்றி கொண்டது. அப்பொழுது அந்த பெண்ணுடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்த்தான். அதை பார்த்ததும் அவனுக்கு இனம் புரியாத ஒரு பயமும் அருவருப்பும் ஏற்பட்டது. அப்பொழுது அவனுடைய மனதில் ஒரே ஒரு சந்தேகம் தான் ஏற்பட்டது. எதற்காக அந்த திரையை விலக்கி அந்த பெண் வேகமாக மூடிவிட்டாளே என்று எண்ணிக்கொண்டு திரும்பி பார்க்கும் பொழுது அவனுக்கு சற்று பின்னால் இருந்த ஒரு புளிய மரத்தில் அந்த வீர வைஷ்ணவனான ஆழ்வார்க்கடியான் புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு திரையை விலக்கி அந்த பெண்ணை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அதை வந்தியத்தேவன் சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் சாலையில் இவன் கட்டி வைத்திருந்த குதிரையை பழுவேட்டருடைய ஆட்கள் அந்த குதிரையை வம்புக்கு இழுத்தார்கள். அவர்கள் செய்த வம்பின் காரணமாக அந்த குதிரை மக்கள் மத்தியில் வந்து பல மக்களை காயப்படுத்தி வெகு தூரம் ஓடி சென்று ஒரு இடத்தில் நின்று விட்டது. இதையெல்லாம் வந்தியத்தேவன் பார்த்து கொண்டு பிறகு அந்த மக்களிடையே மன்னிப்பை கேட்டுவிட்டு அந்த குதிரையிடம் சென்றான். அப்பொழுது அவருக்கு பின்னாலே அந்த ஆழ்வார்க்கடியானும் வந்தான்.